அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை பிறகு செய்தி அரங்கில். பிபிசி தமிழோசையின் ஒவ்வொனியா செய்தியாளர் பொன்னையா மாணிக்கவாசகம் பயங்கரவாத புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் விசாரிக்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகள். பிறகு சவுதியில் நஞ்சு குடித்து இறந்ததாக கூறப்படும் பணிப்பெண்ணின் மரணம் குறித்து சந்தேகம் எழுந்துள்ளது குறித்த விவரங்கள்.
போட்டு மந்திரிக்குது, நஞ்சு குடிச்சிருந்தண்டு. ஆனா பொடிய பாக்குற மட்டும் நஞ்சு குடிச்சிருக்கல. நெஞ்சில கடிச்ச காயம் இருந்தது, கையால நிகத்தால அப்படி கீறி பிச்ச மாதிரி இருந்தது.
ரூபாயை கொடுத்து ஈரானிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கலாம் என்ற இந்திய பெட்ரோலிய அமைச்சகத்தின் யோசனை எந்த அளவுக்கு பயன்தரும் என்பது குறித்த ஒரு செவி. பிறகு மலேசியாவில் சட்ட விரோத வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள்.
6B என்ற ஒரு அடையை மொழியுடன் தொடங்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையில் இதுவரை நாடுகளின் நிலையில் 1384 கைது செய்யப்பட்டிருப்பதாக குடிநீர்த்துறை அறிவித்திருக்கிறது.
இன்ன பிற செய்திகளும் நிகழ்ச்சியின் இறுதியாக விளையாட்டரங்கமும் இடம்பெறும். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பது எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் சிவராம் கிருஷ்ணன்.
சிரியாவில் ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தமது தரப்பில் சேகரிக்கப்பட்ட புலனாய்வு தகவல்களை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப் போவதாக பிரெஞ்சு பிரதமர் ஜான் மெரேக் ஏஹோ தெரிவித்துள்ளார். அப்படி தங்களால் சேகரிக்கப்பட்ட புலனாய்வு தகவலின்படி சிரிய அரசாங்கம் கடும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய கந்தகத்தன்மை வாய்ந்த நச்சு வாயுக்களை உருவாக்கவல்ல 1000 டன்களுக்கும் அதிகமான ரசாயன வினை ஊக்கிகளை சேமித்து வைத்திருந்தது என்று தெரிய வருவதாக பிரெஞ்சு அரசாங்க வட்டாரங்கள் கூறுகின்றன. இதனிடையே சிரியாவில் இராணுவ தலையீடு தேவை எனும் கோரிக்கையை அதிபர் பிரான்சுவா ஒலாந்து தீவிரமாக ஆதரித்துள்ளார். எனினும் பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவைப் போல அதற்கான அனுமதியை கோரும் வகையில் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனும் அழுத்தங்களும் பிரான்சில் அதிகரித்து வருகின்றன.
சிரிய தலைநகர் தமாஸ்கசுக்கு அருகே 12 நாட்களுக்கு முன்பு நடந்த ரசாயன தாக்குதலுக்கு உரிய காத்திரமான சர்வதேச பதில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நேட்டோவின் செயலாளர் நாயகம் ஆந்த்ரேஸ் ஃபா ராஸ்முசன் தெரிவித்திருக்கிறார். இந்த ரசாயன தாக்குதல் மிக மோசமான, கடுமையான, கண்டனத்திற்குரிய கேவலமான செயல் என்று வர்ணித்திருக்கும் அவர், இதற்கு சிரிய அதிபர் ஆசாதின் படைகளே காரணம் என்று தனிப்பட்ட முறையில் தமக்கு நம்ப முடிவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதலில் 100 ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் உயிரிழந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த செயலை சர்வதேச சமூகம் புறந்தள்ளக்கூடாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஆனால் இந்த சம்பவத்தில் தமக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று மீண்டும் ஒருமுறை தெரிவித்திருக்கும் சிரிய அரசாங்கம் சிரியாவுக்கு எதிரான தாக்குதலை தடுக்க வேண்டும் என்று ஐநா மன்றத்திற்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது.
ஜப்பானின் ஃபுகுஷிமா அணுமின் நிலையத்திலிருந்து கசிந்த கதிர்வீச்சுகள் முன்னர் எண்ணப்பட்டதை விட மிகவும் மோசமாக இருக்கும் என்பது சரியல்ல என்று அரசு மீண்டும் உறுதிபட மக்களுக்கு சொல்லியுள்ளது. அந்த அணுமின் நிலையத்தை முழுமையாக சுத்தப்படுத்த உடனடியாக துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் ஷின்சோ ஆபே தெரிவித்துள்ளார். அணு உலையிலிருந்து வெளியேறிய மாசடைந்த நீரை தேக்கி வைத்துள்ள கொள்கலனிலிருந்து கதிர்வீச்சு கசிவு 18 மடங்கு அதிகரித்துள்ளது என்றும், இதன் காரணமாக 4 மணி நேரத்திற்குள் அதனால் பாதிக்கப்பட்ட ஒருவர் உயிரிழக்க நேரிடும் என்றும் டோக்கியோ மின்சக்தி நிறுவனம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கூறியது. ஃபுகுஷிமா மின் நிலையத்தில் உள்ள அணு உலைகளை குளிர்விக்க பயன்படுத்தப்படும் கதிர்வீச்சு தன்மை கொண்ட நீர் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கொள்கலனிலிருந்து கசிகிறது என்று அந்த நிறுவனம் கடந்த மாதம் அறிவித்தது. அரசின் செயல் திட்டம் நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
சிரியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இராணுவ ரீதியில் தலையிடுவதை பெரும்பான்மையான பிரிட்டிஷ் குடிமக்கள் விரும்பவில்லை என்று பிபிசி எடுத்த கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. சிரியாவுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கு அனுமதி கோரிய தீர்மானத்திற்கு எதிராக பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையானவர்கள் வாக்களித்த செயல் சரியானது என்று இந்த கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் 71% கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய இதே அளவு பிரிட்டிஷ் வாக்காளர்கள் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் இந்த முடிவு காரணமாக அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையிலான உறவு பாதிக்கப்படாது என்று கருதுவதாகவும் இந்த கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது.
பாகிஸ்தானின் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷாரப் மீது கொலை குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த 2007 ஒரு பள்ளிவாசலை முற்றுகையிட்ட சம்பவம் இடம்பெற்ற பொழுது தீவிரவாத கொள்கைகளை கொண்டிருந்த மதகுரு ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே காவல்துறையினர் அவர் மீது கொலை குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்துள்ளார்கள்.
மலேசியாவில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் தங்கி வேலை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இதுவரை 2,500 பேரை கைது செய்திருப்பதாக மலேசிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கைக்கு நோட்டம். நமது ஊனிய செய்தியாளர் மாணிக்க வசத்தை இலங்கையின் பயங்கரவாத புலனாய்வுத்துறை அதிகாரிகள் இன்று திங்கட்கிழமை அழைத்து 2 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை நடத்தியிருக்கின்றனர். இதுகுறித்து ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் மணிவண்ணன்.
இலங்கையின் வவுனியா பிரதேசத்துக்கான பிபிசி தமிழோசை செய்தியாளர் பொன்னையா மாணிக்கவாசகம் இன்று திங்கட்கிழமை பயங்கரவாத புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டார். பிபிசி தமிழோசைக்காக கடந்த சுமார் 15 ஆண்டுகளாக வட இலங்கையிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கும் மாணிக்கவாசகத்துக்கு இந்த அழைப்பாணைக்கான காரணங்கள் குறித்து முன்னதாக அறிவிக்கப்படவில்லை. விசாரணையின் போது அவரது வழக்குரைஞர் உடன் இருக்கவும் அவருக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. விசாரணையின் போது மாணிக்கவாசகம் மகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 2 விசாரணை கைதிகளிடமிருந்து கடந்த சில மாதங்களில் வந்த சில கைத்தொலைபேசி அழைப்புகள் மற்றும் அவர் திரும்ப அவர்களுக்கு விடுத்த அழைப்புகள் பற்றி விசாரிக்கப்பட்டார். மகசின் சிறைச்சாலை நீண்டகாலமாகவே அங்கு விசாரணையின்றி மற்றும் நீதி வழிமுறைகள் இன்றி தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் 100 கணக்கான தமிழ் சிறை கைதிகள் விஷயத்தில் செய்திகளில் அடிபட்டு கொண்டிருக்கிறது. இந்த கைதிகள் விடுதலை புலிகளுடன் தொடர்பு கொண்டதாக சந்தேகிக்கப்படுகிறார்கள். இவர்கள் மீது முறையான நீதிமன்ற விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் அல்லது அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று மனித உரிமை அமைப்புகள் கோரி வருகின்றன. ஒரு செய்தியாளர் என்ற வகையில் பல ஆண்டுகளாக விசாரணையின்றி தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் சிறை கைதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரிடமிருந்து இதுபோன்ற தொலைபேசி அழைப்புகள் தமக்கு வருவது சகஜம் என்று மாணிக்கவாசகம் அதிகாரிகளிடம் தெரிவித்தார். அவர்கள் பொதுவாக தங்களது பிரச்சினைகளை விவாதிப்பதுடன் தாங்கள் விரைவாக விடுதலையாக ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா என்றும் கேட்பார்கள் என்றும் அவர் கூறினார். பல தொலைபேசி அழைப்புகள் விடுக்கப்பட்டு எடுக்கப்படுவதற்கு முன்னர் துண்டிக்கப்படும் பொழுது அவ்வாறான அழைப்புகளை தனது தொழில் ரீதியான கடமைகளின் ஒரு பகுதியாக தான் திரும்ப அழைத்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார். பிபிசியின் செய்தியாளராக இலங்கையின் வடபகுதியில் நீண்டகாலம் இருப்பதால் தனது தொலைபேசி எண்கள் பலருக்கு தெரிந்திருக்கும் என்றும் அவர் கூறினார். மாணிக்கவாசகத்துக்கு எதிராக ஏதேனும் வழக்கு பதியப்படுகிறதா என்பது குறித்தோ அல்லது அவர் மீண்டும் விசாரணைக்காக அதிகாரிகளை சந்திக்க வேண்டியிருக்குமா என்பது குறித்தோ எந்த தகவலும் அவருக்கு தரப்படவில்லை.
அடுத்ததாக, சவுதி அரேபியாவில் வீட்டு பணிப்பெண் வேலைக்கு போன மட்டக்களப்பு பெண்ணின் மரணம் குறித்து அவரின் உறவினர்கள் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றனர். இதுகுறித்து நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
சவுதி அரேபியாவில் நஞ்சு உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் வீட்டு பணிப்பெண் ஒருவரின் மரணத்தில் உறவினர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். குறித்த பெண் கடந்த July 26 நஞ்சு உட்கொண்டு மரணமடைந்ததாக உறவினர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டம் பாகரை பிரதேசம் ஓமடியா மடுவைச் சேர்ந்த 24 வயதுடைய ஜோகேஸ்வரன் சாந்தி என்ற குறித்த பெண்ணின் சடலம் விமானம் மூலம் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சடலத்தை பொறுப்பேற்றுக் கொண்ட அவரது தந்தை சீனித்தம்பி ஜோகேஸ்வரன்,
போயிட்டோம் அம்மா செத்ததுக்கு போறோம், போய் 4 வருஷம் 2009 போயிருக்காவும், போய் 1 வருஷத்தால போல் எடுத்து கதைச்சாவும், நான் நல்ல சுகமாட்டிக்கேன், எங்களுக்கு காசு அனுப்புறேன், நல்லா தெளிஞ்சிருக்கேன், நல்லா கதைச்சு போட்டு இருந்தோம். ஹோல் எங்களுக்கு வரல, 4 வருஷத்துக்குள்ள ஒரு தரம் ஹோல் கதைச்சிருக்காவும், அதுக்கு பிறகு ஒன்றும் ஒரு முடிவுமே இல்லை. இந்த 4 வருஷத்தில் காசு 30% அனுப்பல் பார்த்தா காசும் இல்லை, ஆளும் இல்லை. கடைசியில் அவங்கள ஃபுல்லாக நஞ்சு குடிச்சு மோசம் பண்ணிட்டு யாரும் வச்சுருந்தாங்க. நாங்கள் நம்பல, எங்களோட மகள் நஞ்சு குடிக்கிறதுக்கு காரணம் இல்லை, எங்களை பிள்ளை சித்திரவதைஞ்சாங்க கொண்டிருக்காங்க. மகளோட பொடியில் சந்தேகத்தில் நாங்கள் பரிசுலாக ஏந்தி போட்டு அறிவிச்சிருக்கோம்
என்று தெரிவித்த அவர், வீட்டிற்கு எடுத்து வரப்பட்ட பிரேத பெட்டியை திறந்து பார்த்த போது உடம்பில் சித்திரவதைக்குள்ளான தடயங்கள் காணப்பட்டது என்றும் அவர் கூறுகின்றார்.
பொசிஷன் நாங்கள் போலீஸ் இருந்தால் போட்டு அடக்கம் பண்ணுங்க, நீங்கள் புறவு சுமண்டி எடுத்து நாம் பரிசோதிக்கலாம்னு சொன்னாங்க. அதோடய நாங்கள் வந்து நேற்று பின்னர் 5 மணிக்கு பொடி அடக்கம் பண்ணி போட்டு.
குறித்த பெண்ணின் உடலில் காணப்பட்ட சந்தேகத்துக்குரிய தடயங்கள் பற்றி ஓமடியா மடு மகளிர் அபிவிருத்தி சங்கத்தைச் சேர்ந்த இந்துமதி கருணாநிதி,
போட்டு மந்திரிக்குது நஞ்சு குடிச்சிருந்தண்டு, ஆனா பொடிய பாக்குற மட்டும் நஞ்சு குடிச்சிருக்கல்ல, நெஞ்சில கடிச்ச காயம் இருந்தது, கையால நிகத்தால இப்படி கீறி பிச்ச மாதிரி இருந்தது, கழுத்துக்கிட்ட அமத்தின மாதிரி இருந்தது, துடைகள் எல்லாம் இந்த கண்ட காயங்கள் இருந்தது, முழங்கால் 2 ரோட்ல போட்டு இழுத்தா அப்படி உறைஞ்சி பட்ட மாதிரி இருந்தது. பல்லும் இல்லை, கீழ் பல்லெல்லாம் இல்லை, வாய் அப்படி உடைஞ்சி இதாக இருந்தது. நம்ம எந்த கண்ணால் பார்த்தனா அங்கே இருந்த பொதுமக்களும் பார்த்தவங்க எல்லாரும்.
மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வீட்டு பணிப்பெண்கள் வேலைக்கு செல்லும் பெண்கள், குடும்பங்களுடன் தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலை, சித்திரவதை மற்றும் சடலங்களாக அனுப்பி வைக்கப்படும் சம்பவங்கள் தொடர்பாக பல்வேறு தரப்புகளினாலும் குற்றச்சாட்டுக்கள் தொடர்ந்தும் முன்வைக்கப்படுகின்றன. இது தொடர்பாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியத்தின் துணை பொது முகாமையாளரும் ஊடக பேச்சாளருமான மங்கள ரந்தனியவிடம்
கேட்டேன்.
விமான நிலையத்தில் சடலத்தை பொறுப்பேற்கும் போது உறவினர்கள் சந்தேகம் வெளியிட்டால் நீர்கொழும்பு அரசாங்க மருத்துவமனைக்கு சடலம் நேரடியாக அனுப்பி வைக்கப்படும். அங்கு சட்ட வைத்திய அதிகாரியினால் பிரேத பரிசோதனை நடத்தப்படும். ஆனால் குறித்த பணிப்பெண்ணின் சடலம் பொறுப்பேற்கப்பட்ட போது அங்கு உறவினர்கள் எவரும் சந்தேகம் தெரிவிக்கவில்லை. தற்போது கூட சந்தேகம் இருக்குமானால் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியம் மேலதிக விசாரணைக்குரிய சகல வசதிகளையும் செய்து கொடுக்க தயாராக உள்ளது என்று கூறிய மங்கள ரந்தனிய, வீட்டு பணிப்பெண்கள் குடும்பத்துடன் தொடர்பு துண்டிப்பு சித்திரவதை தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்குமானால் குறித்த நாடுகளிலுள்ள தூதராலயத்தின் கவுன்சிலர்கள் மூலம் 72 மணி நேரத்துக்குள் அவர்களை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார்.
நியூசிலாந்து நாட்டின் பன்னாட்டு நிறுவனமான ஃபான்டேராவின் பொருட்கள் குறித்த விளம்பரங்கள் வெளியிடப்படுவதற்கு இலங்கை நீதிமன்றம் ஒன்று தடை வைத்திருக்கிறது. இது குறித்து நமது கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் உதயகுமார்.
ஃபொன்டேரா நிறுவனத்தினால் தயாரிக்கப்படும் பால்மா உட்பட உணவுப் பொருட்களின் மூலம் மனித சுகாதாரத்துக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்பட மாட்டாதென விளம்பரங்கள் பிரசுரிப்பதை தடை செய்யும் உத்தரவொன்றை மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. மாத்தர பிரதேசத்தில் வசிக்கும் கபில சாலிய ஜாசிங்க எனும் நபர் தாக்கல் செய்த மனு ஒன்றை பரிசீலித்த பின்பே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஃபொன்டேரா நிறுவனம் சார்பில் ஆஜரான சட்டவாதிகள் கருத்துக்களை தெரிவித்தனர். ஃபொன்டேரா நிறுவனத்தினால் தயாரிக்கப்படும் பால்மா உட்பட உணவுப் பொருட்களில் மனித சுகாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ரசாயன பொருட்கள் எதுவும் உள்ளடக்கப்படவில்லை என நிரூபிக்கும் 2 சுயாதீன ஆய்வு அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக அந்த சட்டவாதிகள் தெரிவித்தனர். எனவே ஃபொன்டேரா நிறுவனத்தின் உற்பத்தி பொருட்கள் சம்பந்தமாக விளம்பரங்களை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்கும் அவசியம் ஏற்பட மாட்டாதென்றும் அந்த சட்டவாதிகள் தெரிவித்தனர். அப்போது கருத்துக்களை தெரிவித்த மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டவாதிகள் இந்த சுயாதீன அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பு ஃபொன்டேரா நிறுவனத்தினால் விநியோகிக்கப்பட்ட பெரும் அளவிலான பால்மா உற்பத்தி பொருட்கள் சந்தையில் இருப்பதாக தெரிவித்தனர். எனவே தற்போது சந்தையில் இருக்கும் பால்மா உற்பத்தி பொருட்கள் மனித சுகாதாரத்துக்கு பாதிப்புகள் ஏற்படுத்துமா இல்லையா என்பது சம்பந்தமாக இதுவரை எந்தவிதமான ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் சட்டவாதிகள் தெரிவித்தனர். எனவே இது சம்பந்தமாக முறையான ஆய்வொன்றை மேற்கொள்ளும் வரை விளம்பரங்களை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறும் மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டவாதிகள் வேண்டுகோள் விடுத்தனர். இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் ஃபொன்டேரா உற்பத்தி பொருட்கள் சம்பந்தமாக விளம்பரங்களை மேற்கொள்வதை எதிர்வரும் 20 தேதி வரை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பித்தது. அன்றைய தினத்துக்கு முன்பு ஃபொன்டேரா நிறுவனத்தின் உற்பத்தி பொருட்களின் மூலம் மனித சுகாதாரத்துக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்பட மாட்டாதென முன்வைக்கப்பட்டுள்ள ஆய்வு அறிக்கைகளை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த ஆய்வு அறிக்கைகளை பரிசீலித்த பின்பு தடை உத்தரவு நீக்குவது தொடர்பாக இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர்.
அடுத்த இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி வீதமும் ரூபாயின் மதிப்பும் ஒரு சேர குறைந்து வரும் நிலையில் வெளிநாட்டு செலாவணியை மிச்சம் செய்யும் நோக்கில் ஈரானிடமிருந்து எண்ணெயை இந்திய ரூபாய் கொடுத்து வாங்கலாம் என்ற ஒரு யோசனையை பெட்ரோலிய அமைச்சு முன்வைத்திருக்கிறது. இந்த முடிவு எந்த அளவுக்கு பயன் தரும் என்று சென்னையில் இருக்கும் பட்டய கணக்காளரான எம் ஆர் வெங்கடேஷ் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்த ஒரு ப்ரொபோசல். இப்போ வந்து நானே இதை வரவேற்று இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நானே ஒரு கட்டுரையில எழுதியிருந்தேன். ஆனா அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவோட கையாத்தலத்தாலதான் இந்த ப்ரொபோசலே வந்து நிறைவேற்ற முடியல. ஈரான் கரண்ட நம்ம போய் 55,000 கோடி ரூபாய் நீங்க குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து அந்த 55,000 கோடி ரூபாய் வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன பண்ணுவார்கள், ஏன்னா டாலரா இருந்தா அவங்க எந்த சந்தையிலையும் எந்த பொருளையும் வாங்க முடியும். ஆனா ரூபாய் என்று ஒரு நாணயத்தை கையில வச்சிருந்தாங்கன்னா இந்தியா கிட்ட இருந்துதான் அவங்க எந்த பொருளும் வாங்க முடியும். பாகிஸ்தான் கிட்ட இருந்து கூட வாங்க முடியாது, பங்களாதேஷ்க்கு இருந்து கூட வாங்க முடியாது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்தியால இருந்து ஏற்றுமதி பண்ணி ஈரானுக்கு நம்ம பொருள் தர வேண்டும். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பார்ட்னர் வந்து ஈரானுக்கே போயிருந்தாரு, அவங்களோட இந்தியால இருந்து ஒரு ட்ரேட் டெலிகேஷன் போச்சு. அப்போ எனக்கு கிட்டத்தட்ட எங்க கையில இருப்பு வந்து ஒரு 10,000 கோடி ரூபாய் இருக்கு உங்க ரூபாய், ஆனா நாங்க அது வந்து எப்படி அக்கௌண்ட க்ளோஸ் பண்றதுன்னு எங்களுக்கும் தெரியலன்னாங்க. நம்ம தரப்புலயும் அதை எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு திருப்பி வந்துட்டோம். இந்த ப்ரப்போசல் ரொம்ப உன்னதமான ஒரு ப்ரப்போசல், அருமையான ஒரு சிந்தனை.
இந்தியாவுடைய ரூபாய்ங்கிறது வந்து முழுமையாக மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நாணயம் அல்ல, அமெரிக்க ரூபாயை போல. அந்த நிலையில அவங்க முதலீடுகளாக இந்தியாவுக்கு கொடுக்கணும், இல்ல இந்தியால இருந்து இறக்குமதி வாங்கணும், இது ஒரு புறம் இருக்கு. ஆனால் ஈரான் இன்று மேற்கத்திய நாடுகளால் வெறுத்து ஒதுக்கப்படுகின்ற ஒரு நாடு. ஈரானிடம் இருந்து பெட்ரோலியம் பொருட்களை வாங்கக்கூடாது என்று அமெரிக்கா நிபந்தனை வைத்தின் காரணமாக இந்தியா ஈரானிடமிருந்து பொருட்களை வாங்குவதை குறைத்து வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவை பாய்த்துக் கொண்டு ஈரானுடன் செல்வது புத்திசாலித்தனமா இருக்குமா?
அதாவது சர்வதேசத்துல யாரும் பகையும் கிடையாது, சர்வதேசத்துல யாரும் நண்பரும் கிடையாது. அதாவது காலத்துக்கு தகுந்தபடி நம்ம நண்பர்களையும் பகைவர்களையும் சந்தித்துக் கொண்டு போகணும். ரெண்டாவது, அமெரிக்கா என்ன சொல்லும், சைனா என்ன சொல்லும், ஜப்பான் எப்படி பார்க்கும், பிராசில் எப்படி இதை தாக்கம் வரும் அப்படிலாம் யோசிக்க கூடாது. நம்மளுக்கு எது உகந்தது, நம்மளுக்கு எது நல்லது, நம்மளுக்கு என்ன நடக்கும், ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தேச அளவுல ஒரு சிந்தனை, தேசத்துக்கு எது உகந்ததுன்ற எண்ணிக்கை ஒரு அரசு சிந்திக்கிறதோ அன்னைக்குதான் நம்மளுக்கு விமோசனம் கிடைக்கும்.
இந்தியாவில் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையிலான இடைவெளி வெகுவாக அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, பற்றாக்குறை என்பதும் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இது போன்று ஒரு $8 பில்லியன் அல்லது $9 பில்லியன் மதிப்பிலான எண்ணெயை ஈரானிடமிருந்து ரூபாயை கொடுத்து வாங்குவதன் மூலமாக இந்திய ரூபாயை வலுப்பெறுமா, பற்றாக்குறை குறைய வாய்ப்பு இருக்கிறதா?
இந்தியாவுக்கு இருக்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம், புற்றுநோய் வந்திருக்கிறாப்போல், அதற்கு ஒரு மாற்று சிகிச்சை நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அளவுல தேவை. ஆனா இந்த மாதிரி $8 பில்லியன் இங்க சேவ் பண்றது, அங்க ஒரு $10 பில்லியன் சேவ் பண்றது, இங்க ஒரு $5 பில்லியன் சேவ் பண்றது தான் ஒரு வழி. ரெண்டாவது, 80 நாடோட நம்மளுக்கு வர்த்தக பற்றாக்குறை இருக்கிறது. 80 நாடுல எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 நாடோட கச்சா எண்ணெயும் வாங்குவதில்லை, நம்ம வந்து தங்கமும் வாங்குவதில்லை. அப்படி என்றால் அந்த நாட்டில் பொருளை தயாரித்து இந்த நாட்டுக்குள் ஒரு வியாபாரி கொண்டு வந்து லாபகரமாக தன்னோட பொருட்களை விற்க முடிகிறது. அப்படி என்றால் என்ன, இந்த நாட்டோட காம்படிட்டிவ்னஸ் அவ்வளவு தூரத்துக்கு சிதைந்து போயிருக்கிறது. இதை மாற்ற வேண்டும். பெரிய அளவுல பொருளாதார சீர்திருத்தம் தேவை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் தேவை, ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் தேவை. இதெல்லாம் பண்ணால்தான் ஒரு நாட்டோட உற்பத்தி திறனை அதிகரிக்க முடியும், போட்டி போட முடியும். நம்ம நாட்டுல ஒரு பொருளை உற்பத்தி செய்து நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்மளால விற்க முடியல. விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் வந்து சைனால வருகிறது. இதுதான் நம்ம நாட்டுல பிரச்சனை. இன்னைக்கு இந்த நாட்டுல வந்து எதெல்லாம் தயாரிக்கப்படுகிறதோ, பட முடியுமோ, அதெல்லாம் சராசரி பொருட்கள், அதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வருகிறது. நான் அதனால என்ன வேலை வாய்ப்பு இழப்பு, அதனால என்ன இங்க நுகர்வோர்த்தனமும் போய்கிறது, பணப்புழக்கம் குறைகிறது, மக்களிடம் வாங்கும் சக்தி குறைகிறது. இதுதான் ரொம்ப முக்கியம்.
சென்னையில் இருக்கும் ஆடிட்டர் எம் ஆர் வெங்கடேஷ்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த ஒரு சர்வதேச குறிப்பு. மலேசியாவில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் தங்கி வேலை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் நூற்றுக்கணக்கானவர்களை அந்நாட்டு அதிகாரிகள் கைது செய்திருப்பது குறித்து செய்தி அறிக்கையில் பார்த்தோம். இது குறித்த மேலதிக விவரங்களை மலேசியாவில் இருக்கும் மக்கள் ஓசை தினசரியின் செய்தியாளர் செய்தி ஆசிரியர் பி ஆர் ராஜன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் எல் ஆர் ஜெகதீசன்.
மலேசியாவில் அளவுக்கு அதிகமான சட்டவிரோத குடியேற்றக்காரர்கள் நாடு தழுவிய நிலையில் தங்கியிருப்பதை முறியடிக்க அந்த நடவடிக்கை புதிதாக தொடங்கப்பட்டிருக்கின்றது. 6B என்ற ஒரு அடைய மொழியுடன் தொடங்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையில் இதுவரை நாடு தழுவிய நிலையில் 1384 கைது செய்யப்பட்டிருப்பதாக குடியுரிமைத்துறை அறிவித்திருக்கிறது. 500,000 சட்டவிரோத குடியேறிகள் மலேசியாவில் ஆங்காங்கே இருப்பதாக ஒரு கணக்கெடுப்பு செய்து இவர்களை எல்லாத்தையும் அனைவரையும் தேடுகின்ற ஒரு நடவடிக்கையை குடியுரிமைத்துறை அதிகாரிகள் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். பல கேளிக்கை மையங்கள், கடைகள், உணவகங்கள், முக்கியமான இரவு நேர வணிக பகுதிகள், இப்படி பலவற்றில் இவர்கள் தொடர்ந்து பிடிக்கப்பட்டு வருகிறார்கள்.
இந்த நடவடிக்கையை மலேசிய அரசாங்கம் இப்பொழுது தீவிரப்படுத்தி இருப்பதற்கான காரணம் என்ன?
நாட்டில் அண்மை காலமாக குற்றச்செயல்கள் அதிகரித்து வருகின்றன. இந்த குற்றச்செயல்களிலே குறிப்பாக அதிகமான குண்டர் கும்பல் நடவடிக்கைகள் தீவிரமாகி இருக்கின்றன என்கின்ற புகார் ஒரு பக்கம் வந்திருப்பதை தொடர்ந்து மலேசிய காவல்துறை அந்த குற்றச்செயல்களுக்கு எதிரான மாபெரும் நடவடிக்கையை ஒரு பக்கம் முடுக்கிவிட்டிருக்கிறது. அதிலும் அதிகமான மலேசிய இந்திய இளைஞர்கள் தான் இந்த குண்டர் கும்பல்களில் இருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரங்கள் கூட அண்மையில் மலேசிய அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டன. சிறுபான்மை சமூகத்திலிருந்து இருந்து கொண்டிருக்கின்ற மலேசிய இந்தியர்களே பெரும்பான்மை குற்றங்களில் மலேசிய இந்தியர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற வேதனையான விஷயம் நடந்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில பல இடங்களில் காவல்துறை இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. அண்மை காலமாக பல இளைஞர்கள் காவல்துறையின் நடவடிக்கை சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இது அடுத்த கட்ட பிரச்சனையாக மலேசியா எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சனையாக இந்த கள்ள தொழிலாளர்கள், அதாவது நாட்டில் வந்து தங்கியிருக்கின்ற சட்டவிரோத தொழிலாளர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகரித்து வருகிறது. சட்டபூர்வமாக வந்திருக்கின்ற தொழிலாளர்களே அதிகமாக இங்கே இருக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி கிட்டத்தட்ட 500,000 அந்நிய தொழிலாளர்கள் இங்கே சட்டவிரோதமாக தங்கியிருக்கிறார்கள் என்பதுதான். இந்த பிரச்சனையையும் ஏக காலத்தில் தீர்க்க அரசாங்கம் முடிவெடுத்திருப்பது போல தெரிகிறது. இந்த கைது நடவடிக்கை செப்டம்பர் 1 நேற்று தொடங்கி முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது.
இப்படி கைது செய்யப்படுபவர்களில் எந்தெந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அதிகம் இருப்பதாக என்ன தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன?
எந்தெந்த நாடுகள் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது என்றாலும் கூட அதிகமான வங்காளதேச நாட்டவர்கள், வெளிநாடுகள் குறிப்பாக இந்தோனேஷியர்கள் கள்ளத்தனமாக இங்கு தங்கியிருக்கின்றவர்கள் அதிகமாக இருப்பதாக அந்த விவரங்கள் காட்டுகின்றன. பல இடங்களில் நாட்டிலே நகர்ப்புறங்களிலே நகரை ஒட்டியுள்ள பகுதிகளிலே பல குடிசை பகுதிகளில் இவர்கள் பதுங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்படுகிறது. எந்த ஆவணமும் இன்றி மலேசியாவுக்கு வந்து இவர்கள் பல வேலைகளில் பங்கு பெறுகிறார்கள் என்ற ஒரு புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. ஒன்றை முதல் நிலையில் எடுத்துக்கொண்டால் இந்தோனேஷியர்கள் இங்கு அதிகமாக சட்டவிரோத தொழிலாளர்களாக வந்திருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளிவிவரங்கள் காட்டுகின்றன.
இதில் இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அது பற்றின புள்ளி விவரங்களோ அல்லது தகவல்களோ வெளியாகி இருக்கிறதா?
இன்னும் அந்த புள்ளி விவரங்கள் வெளியாகவில்லை. பொதுவாக எவ்வளவு பேர் கைது செய்யப்படுகிறார்கள் என்ற ஒரு கணக்கு தான் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. எந்தெந்த நாடுகளில் இருந்து வந்தவர்கள் என்றெல்லாம் இன்னும் புள்ளி விவரப்பட்டியல் சொல்லப்படவில்லை. இதுவரை நெகிரி மாநிலம் என்கின்ற ஒரு முக்கியமான மாநிலத்தில் தான் அதிகமான கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து புத்ராஜயாவில் புத்ராஜயா நாட்டின் வடப்பகுதியான கம்பார் தொடங்கி தெற்கே ஜொஹூர் வரை இந்த நடவடிக்கைகளே சுரந்து அவர்கள் கைதாகி வருகிறார்கள். இதில் இந்திய நாட்டவர்களும் அடங்குவர், இலங்கை நாட்டவர்களும் அடங்குவர். ஆனால் அந்த புள்ளி விவரங்கள் இன்னும் சொல்லப்படவில்லை.
மலேசியாவின் மக்களோசை தினசரியின் செய்தி ஆசிரியர் பி ஆர் ராஜன் அவர்கள் செவியின் விரிவான ஒலி வடிவத்தை பிபிசி தமிழோசை இணையதளத்தில் நேயர்கள் கேட்கலாம். இத்துடன் இந்திய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குவோர் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டரங்கத்தில் முதலாவதாக கால்பந்து செய்தி ஒன்று. உலகில் மிகவும் அதிக அளவுக்கு பணம் கொடுத்து வாங்கப்பட்ட கால்பந்து வீரரான கேரத் பேல் இன்று ரசிகர்கள் முன்னால் அறிமுகப்படுத்தப்பட்டார். ஸ்பெயினின் ரியல் மெட்ரிட் கால்பந்து சங்கம் அவரை 132 மில்லியன் டாலர்கள் கொடுத்து வாங்கியுள்ளதை அடுத்து இன்று அவர் மெட்ரிட் நகரில் உள்ள பேர்ன் வியூ அரங்கில் கூடியிருந்த சுமார் 20,000 ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். வேல்ஸை சேர்ந்த 24 வயது பேல் இதற்கு முன்னர் இங்கிலாந்தின் டாட்டன்ஹாம் ஸ்பர்ஸ் அணிக்காக ஆடி வந்தார். 6 ஆண்டுகளுக்கு அவர் ரியல் மெட்ரிட் அணிக்கு விளையாடும் வகையில் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். அதாவது அவர் வாரம் 1 சுமார் 500,000 டாலர்கள் ஊதியமாக பெறுவார். இதற்கு முன்னர் இதேபோல பெருமளவு தொகைக்கு வாங்கப்பட்ட கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் ரியல் மெட்ரிட் அணிக்காக விளையாடி வருகிறார் என்பது குறிப்பிடத்தகுந்தது. அடுத்து ஹாக்கி செய்தி ஒன்று. ஆசிய ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் தென்கொரிய அணி இந்திய அணியை 4-3 எனும் கோல் கணக்கில் வென்று கோப்பையை கைப்பற்றியது குறித்து சுருக்கமாக நேற்றைய தமிழோசையில் நேயர்கள் கேட்டீர்கள். இறுதிப் போட்டியில் இந்தியாவின் ஆட்டம் குறித்து இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் தலைவர் வாசுதேவன் பாஸ்கரன் அவர்களிடம் கேட்டேன்.
த்ரூ த டோமில் பார்த்தா ஏஷியா கப்ல வந்து இந்தியா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா முதல் மேட்ச் தான் நேற்று தோத்தாங்க, மற்றபடி மற்ற 3 அன்டிஃபீட்டட் இந்தியா. பிளஸ் மிட்ஃபீல்டில் நல்லா ஆடினாங்க. இந்த நேற்றுக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா கொரியா கிட்ட கூட ஏற்கனவே அந்த லீக்ல 2-0 வின் பண்ணாங்க. அதான் கம்ஃபர்டபுளா மேபி அது ஒரு காரணமா இருக்கலாம். கொரியல் ப்ரிகாஷன் ஆடினாங்க ஒன்று. நேற்றுக்கு மேட்ச்ல மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு 10 கொஞ்சம் நல்லா இருந்தது, நடுவில் கொஞ்சம் நல்லா ஆடினாங்க, கொஞ்சம் பேடாக ஆடினாங்க. ஸோ அது மாதிரி ஓவரால் வந்து கன்சிஸ்டன்ட் ஆடல. அதாவது முன்னாடி மேட்ச்லாம் ஆடும்போது அகேன்ஸ்ட் மலேசியா ஆடினாங்க, அது அகேன்ஸ்ட் கொரியா ஏற்று வின் பண்ணாங்கல்ல, அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிப்பீட் பண்ண முடியல ஃபைனல்ஸில். பட் ஸ்டில் அந்த எப்பப்போ அந்த ஒரு கோல் டவுன்ல இருந்தாங்களோ இந்தியா, அதாவது பின்னால் திரும்ப வந்து 1-2 ஆக்கி 3 ஆக்கி மேட்ச் ஆல்மோஸ்ட் டை பிரேக்கர் போகிற மாதிரி கொண்டு வந்தாங்க. பட் இந்த மேட்ச் பொறுத்த மட்டும் there is a lot of learning in the fans paathina idu vandu create 8-9 junior india player aaranga junior world cup aada poranga avangalukku or nalla benefit ena adutha january la world cup junior world cup aada poranga so overall paathina namu konja talent konja kandupidichirukanga so andha vagaila paathina indha asia cup la vandu maybe I think just outright a win pannirundanga na kandipa world cup la innikku vandu namu india would have been qualified adhaadu 9 team ஏற்கனவே qualify a irukku 10th team a namu enter aayiralam.
நேற்று அந்த இறுதி போட்டியில் நடுவர்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் கூட விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. நடுவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துருந்தாங்கன்னா இந்தியா வெற்றி பெறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் ஊடகங்களில் செய்தி வந்து விமர்சனங்கள் வந்திருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இது வந்து இட்ஸ் நாட் லைக் கிரிக்கெட், ஸ்லோ கேம் கிடையாது. ரிகவரி பண்ணி அம்பையர் ரெஃபரல் போடலாம். இந்த ஃபாஸ்ட் கேமில் வந்து அம்பையருங்க தப்பு பண்ணலாம். மோஸ்ட்லி இன்னியன் பிளேயர்ஸ் வந்துட்டு ரொம்ப காஷியஸா ஆட மாட்டாங்க. அதாவது த்ரீயாவில் டிரா பண்ணும்போது ஒன்லி டூ அண்ட் ஆஃப் மினிட்ஸ் கோ, டூ அண்ட் மினிட்ஸ் கோல அந்த பந்து எப்படி அவங்ககிட்ட போச்சு? மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அந்த ரைட் ஆஃப் தாண்டி போச்சு. ரைட் ஆஃப்னா அந்த பந்து ஈஸியாக தான், எனி ஸ்கூல் பாய் ஸ்டாப் த பால், என்னுடைய விமர்சனம். அடுத்தது தான் அம்பையர், நம்ம கையில் இருக்க பந்து அவங்ககிட்ட கொடுத்த பிறகு அம்பையர் பற்றி ஏன் பேசணும்? டூ மினிட்ஸ் டு கோ, மேட்ச் த்ரீ ஆர்டர் ஆனால் டை பிரேக் நல்ல சான்ஸ் இருக்கு, ஏன்னா சிஜேஷன் எல்லாம் கோல் கீப்பர் நல்லா பிடிச்சிருக்கா எல்லா மேட்சும் வந்து யூ டிக்ளேர் தி பெஸ்ட் கோல் கீப்பர் ஆஃப் த டோர்னமெண்ட். அது மாதிரி நம்ம அட்வான்டேஜ் இருக்கும்போது நம்ம பிளேயர் காஷியாக இருக்கலாம். ஆனால் அந்த பெனல்டி கார்னர் கொடுத்தது கண்டிப்பாக என்னுடைய வாக்கில் பார்த்தோன்னா இட் இஸ் நாட் அ பெனல்டி கார்னர். பட் அதுக்கு முன்னாடி இன்சிடென்ட், அதாவது பந்து உள்ளே வரத்துக்கு முன்னே நம்மளுடைய இன்னொரு பிளேயர் வந்து எல்போ பண்ணார், அதாவது டபுள் அட்வான்டேஜ் கொடுத்து பெனல்டி கார்னர் கொடுத்துட்டாரு. அது அது மாதிரி தான் பார்க்கலாம் நம்ம, ஏன்னா பட் இது வந்து நம்ம திருப்பம் அந்த விமர்சனம் வந்து பெருசாக்காமல், ஏன்னா எஃப்ஐஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஹாக்கியில் பார்த்தீங்கன்னா அம்பையர்ஸ் தான் நிறைய ரெஸ்பெக்ட், நாட் ஃபார் கோச் அண்ட் பிளேயர்ஸ். நான் ப்ரொடெஸ்ட் பண்ணலாம், அதாவது என்னென்ன ப்ரொடெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு சீடிக் பார்த்து ரீப்ளே காமிச்சு இந்த மாதிரி ஆச்சு, பிகாஸ் இட்ஸ் வி லாஸ்ட் அ கேம், அதுதான் முக்கியம். ஸோ நம்ம நம்ம வந்து எப்போவுமே குவாலிட்டியாக இருந்தமா ஆகாது, இது வந்து கோச்சோ இல்லை பிளேயரோ ப்ரொடெஸ்ட் பண்ண முடியாது. எஃப்ஐஎஸ்க்கு வந்து இந்தியன் ஃபெடரேஷன் வந்து எழுதணும், அப்போ தான் நம்ம இந்த சேர்ந்த அப்பீல் என்ன மாதிரி பண்ணீங்கோ ஏன் பண்ணீங்க காரணம் கேட்கலாம். அது அவங்க வேலை, அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை. ஆஸ் ஃபார் அஸ் மேட்ச் இஸ் கன்சர்ன், திரும்ப வந்து மேட்ச் ரிசல்ட்டை மாற்ற முடியாது. மற்ற கேம் ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் என்ன தெரிஞ்சு மட்டும் சர்வீஸில் இன்னைக்கு மட்டும் எஃப்ஐஎஸ்ஓ இல்லை அம்பையரோ அம்பையர் டிசிஷனை வந்து ரிவர்ட் பண்ணதே கிடையாது.
விளையாட்டரங்கம் நிகழ்ச்சி கேட்டீர்கள், தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இறுதியாக, இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜி எல் பெரிஸ் தற்போது லண்டன் நகரில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி வருகின்றார். இலங்கை தூதரகத்தில் நடைபெற்று வருகின்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் நமது ஜெயபிரகாஷ் நல்லசாமி கலந்து கொண்டிருக்கின்றார். தற்போது ஜெயபிரகாஷ் நல்லசாமி அவர்கள் நம்முடன் நேரடி தொடர்பில் இருக்கிறார். ஜெயபிரகாஷ், அமைச்சர் முக்கியமாக என்ன விஷயங்களை வலியுறுத்தி இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் பேசினார்?
சுவாமிநாதன், அமைச்சர் ஜி எல் பீரிசனுடைய இன்றைய இந்த ஊடக சந்திப்பு முற்று முழுதுமாக நவிப்பிள்ளை அவர்களின் இலங்கை விஜயம் மற்றும் அவரின் இறுதி அறிக்கை சம்பந்தப்பட்டதாக இருந்தது. ஊடகங்களுக்கு இறுதியாக அவர் பேசியது மிகவும் இலங்கையை பக்கச்சார்பாக அவர் நடத்தியிருப்பதாக இவர் குற்றஞ்சாட்டியிருக்கார். அமைச்சர் குறிப்பாக சர்வதேச சமூகத்தை தவறாக வழி நடத்துகிற ஒரு கருத்தை அவர் கூறியிருப்பதாகவும், இலங்கை அதிகார அதாவது ஒத்தரோட்டேரியன் ரூலை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக அவர் சொல்லியிருந்தார் நவிப்பிள்ளை அவர்கள். அதனை இவர் கண்டித்திருந்தார். அதே போல இலங்கையில் எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் அவரால் முன்வைக்க முடியாது என்பதையும் அவர் கூறியிருந்தார். இலங்கையில் 296,000 பேர் வந்து மேல்குடியேற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வழக்கில் 22% பொருளாதார அபிவிருத்தி நடந்திருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் முன்னாள் விடுதலை புலிகளின் போராளிகள் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக அவர்களுடைய சமூகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது இவர் தன்னிச்சையாக இப்படியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பது தவறு என்று கூறியிருந்தார். அதே போல இலங்கையில் காணிகள் பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு விடுதலை புலிகளே இந்த பிரச்சனைக்கு தடையாக இருந்ததாம் அந்த காலத்தில், அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக காணிகள் ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறியிருந்தார். அதே போல நவிப்பிள்ளை அவர்கள் இலங்கையில் போர்க்குற்றங்கள் நடந்திருப்பதாக அறிக்கையில் ஒரு இடத்தில் இங்கே தெரிவித்திரு ஒரு கருத்தை அவர் எடுத்து, அந்த கருத்து எந்த அடிப்படையில் அவர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார், அந்த கருத்துக்கு ஏதாவது ஆதாரங்கள் அவரிடம் இருக்கிறதா என்பதை அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் ஜிஎல்பி அமைச்சர் அவர்கள். அதே போல வடக்கில் போலீசார் தமிழ் அதிகாரிகள் அங்கு நியமிக்கப்பட்டிருப்பதாகவும், அவற்றில் 90 மேற்பட்ட பெண்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார்.
இது போன்ற விஷயங்கள் அவர்கள் ஏற்கனவே முன்பே தெரிவித்த கருத்துக்கள், இன்றைக்கு அவர்கள் சர்வதேச பத்திரிகையாளர்களிடம் அதை வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது குறிப்பாக அந்த முள்ளிவெள்ளிவாய்க்கால் பகுதிக்கு நவிப்பிள்ளை செல்ல முயன்றதாகவும் அங்கே அஞ்சலி செலுத்த முயன்றதாகவும் எல்லாம் இலங்கை அரசு சொல்லி வருகிறது, அது குறித்து இன்று ஏதாவது பேசப்பட்டதா?
முள்ளிவாய்க்காலில் மலரஞ்சலி செலுத்துவதற்கு ஐநாவின் மனிதுரிமைகள் ஆணையாளர் முயற்சி செய்ததாக அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்தார். அந்த நடவடிக்கை விடுதலை புலிகளின் தலைவரை கௌரவப்படுத்தும் முயற்சியாகவும், அந்த விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரிழந்த இடத்தை மதிப்பளிப்பதற்காகவே இவர் அவ்வாறான ஒரு மலரஞ்சலியை செய்ய முனைந்ததாகவும், அப்படி செய்வதற்கு அதிகாரம் இல்லை என்றும், அப்படி செய்வதை அனுமதிக்க முடியாது என்றும் இவர் கூறியிருந்தார். அதே போல ஐநாவின் எக்ஸ்பர்ட் பேனல்ஸ் ஆரம்பத்தில் அந்த நிபுணர்கள் குழு தெரிவித்திருந்த அந்த அறிக்கையை கூட அவர் மீண்டும் எடுத்து காட்டி அது தவறு என்று சொல்லியிருந்தார்.
மிக்க நன்றி ஜெயபிரகாஷ், நேரமாகிவிட்டது, மிக்க நன்றி. இது குறித்த மேலதிக விவரங்களை எமது இணையதளத்தில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது லண்டன் பிபிசி தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.